நமஸ்கார ரூபமாக இருந்த போதிலும் நாம் கல்வித பேதத்தை வச்சுண்டு நமஸ்காரம் பண்ணுகிறோம். எதற்காக? இந்த கல்பனானது போகணுங்கிறதுக்காக, கல்பனை போகணுங்கிறதுக்காக கல்பனையிலே அவருக்கு நமஸ்காரம் பண்றோம். முல்லதான் எடுக்கணும், வேற எதாலும் எடுக்க முடியாது. ஆகையால் முல்ல பின்னால் எடுக்கிறேன்னு அர்த்தம். சரி, பின்னு மாட்டின்டா என்ன பண்றதுன்னு முல்லால எடுக்கிறது. அதே விவகாரம் அப்படித்தான். கதகராஜோ நியாயன அது தானா போகும் என கொடுக்குதான் அபிப்பிராயத்தில். இத கல்பித பேதத்தினால அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால இந்த கல்பனை எல்லாம் போகும். அப்புறம் என்ன, அகல்பிதமான ஏக்கமான ஒரு ஸ்வரூபம் வரும் அப்படின்னு பிரம்மத்திலிருந்து ஆரம்பிச்சு அங்கேயிருந்து வரிசையா இந்த ஸ்வரூபத்தை எடுத்து நமக்கு சொன்னார். இதே அம்சத்தை தான் இரண்டாவது ஸ்லோகத்திலையும் சொல்ல போறார். ஆனா நான் முன்னாலே என்ன சொல்லிருக்கேன், மாண்டோக்கியோபனிடத்துல முதல் ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகம் வரைக்கும் ஒரே அர்த்தமா தான் தெரியும். ஆனா தெரிஞ்ச அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா இந்த சூட்சமான உதாரணத்தை சூட்சமேட்சிக்கையா நமக்கு பாக்கிறதுக்காக மாண்டோக்கியோபனிடத்துக்கு நிறைய பேர் பாஷ்யம் பண்ணியிருக்க. வியாக்கியானங்களும் உலகத்துல நிறைய லிட்டரேச்சர் உபநிடத்துல மாண்டோக்கியத்துக்கு தான் இருக்கு. ஹிந்தியிலயோ மற்ற பாஷையிலயோ நிறைய விவகாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவசரப்படாம இந்த மாண்டோக்கிய உபநிடத்தை நமக்கு அனுபவத்துக்கு வரணும்னு பகவான பிரார்த்திச்சுட்டு மேல் பாகமானது திங்கக்கிழமைக்கு பார்ப்போம். சர்வம் தத்யுபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ யச்சான்யத்ரி காலாதீதம் ததபி ஓங்கார ஏவ. அதர்வவேதிய மாண்டோக்கிய உபநிடதி பிரதமோ இம் மந்திர. இத பூர்வம் அதர்வவேதிய பிரஸ்னோபனிடத்து மண்டகோபனிடுக்க திருஷ்டமஸ்மாதிரி தத்ர உபனிஷத்வயம் சாஸ்திர ரூபம். அதுனா அஸ்மாதிரி யா உபனிஷத்து திருசியதே ச பிரகரண ரூப பிரகரணஸ்திகயம் இதம் லட்சணம் அஸ்தி யத் சாஸ்திரைக தேச சம்பந்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம் இது. சாஸ்திரே பிரதர்சமானானாம் சிருஷ்டியாதீனாம் அத்ர அவகாசேவ நாஸ்தி. அதஹ சாஸ்திர ஏகதேச பிரம்ம மாத்திர போதக போதிகா இயம் உபனிஷத்து. அதஹ பிரகரண நாம பஜதே. பரந்து அஸ்யஹ உபனிஷதஹ அயம் மஹிமா அஸ்தி யது ஏதாச உபனிஷத் மாத்திர நிஷ்டத்வேன முக்திரபி ஞாய பவதி இதி. அதஹ இயம் உபனிஷத் பிரசித்தா சர்வத்ர அஸ்தி. அத்ர பிரசித்தே காரணாந்தரமேகம் அஸ்தி யத் பகவத்பாதானாம் பரமகுரவ கௌடபாதாச்சாரிய அஸ்யாஹ உபனிஷத காரிகாரூபேண வியாக்கியானமேகம் சக்ருஹு வியாக்கியானஸ்ய அயம் மஹிமா யத் அன்யைஹி ஆச்சாரியைஹி மூலத்வேனைவ பரிகணன ஏதாச காரிகாசு திருஷ்யதே. அதஹ சாச வியாக்கியானேனாபி பிரசித்தா இயம் உபனிஷத் இதி கிருத்வா உபனிஷத காரிகாணாம் ச வியாக்கியா சமனுகிரஹீதா பகவத்பாதை. தத்ர பிரதமதஹ சாச ஓங்காரஸ்ய விபாகஷ ஜீவனிஷ்ட அவஸ்தா சம்யோஜன பூர்வகம் கதம் பரமாத்மா ஜீவரூபேண சரீரே பிரவிஷ்ட சன் தத்ர ஜாக்ரதாதி அவஸ்தாசு தத்தத் பதார்த்தான் புஞ்சான இவ லட்சியதே இதி. சாச பிரம்மண ஸ்வரூப சிந்தனேன ஸ்வரூப ஸ்மரணேன பிரதமத மங்கள ஸ்லோகம் கிருதமாசி பகவத்பாதை. அதுனா தேனைவ கிரமேண யஹா ஜீவஹா த்வம்பத வாச்சியோ பவதி சயேவ கதம் பிரம்மா இதி. ஜீவமாரப்ய ஜீவஸ்ய பிரம்மணா சாகம் அபேதஹ அனேன விதியேன ஸ்லோகேன பிரதிபாத்தியதே யத் அஸ்மாபி ரதுனா திரஷ்டவ்யம் அஸ்தி. யோ விஸ்வாத்மா விதிஜ விஷயான் பிராப்ய போகான் ஸ்தவிஷ்டான் இதி. மாண்டூக்கிய உபநிஷத்துல முதல் மந்திரம். மாண்டூக்கிய உபநிஷத்து அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான மூன்றாவது உபநிஷத்து. இதற்கு முன்னால நாம் மாண்டூக்கியோபனிஷத்து பிரஸ்னோபனிஷத்தும் முண்டக்கோபனிஷத்தும் அதர்வ வேதிய உபனிஷத்துகளை கண்டோம். மூன்றாவதாக இந்த மாண்டூக்கியோபனிஷத்து பிரகரண ரூபமாக அமைந்திருக்கு. சாஸ்திரத்துக்கும் பிரகரணத்துக்கும் வித்தியாசம். சாஸ்திரத்தில் எல்லா விஷயம் சொல்லணும். பிரகரணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக தெளிவாக புரியும்படி சொல்லணும். விஸ்தாரமாக நமக்கு வரக்கூடியதான எல்லா சந்தேகத்தையும் போக்கடித்து சொல்ல வேண்டியது பிரகரணத்தினுடைய கடமை. அப்படிப்பட்டதான கிரந்தங்களில் பிரகரண ரூபமாக வந்திருக்குது. இது ஒன்றே நாம் அனுசந்தானம் பண்ணினோமேயானால் முக்தியை தர வல்லமை உள்ளது அப்படின்னு ஒரு பிரசித்தி இந்த உபநிடத்துக்கு இருக்கு. அதே மாதிரியே இந்த உபநிடத்துக்கு கௌடபாதாச்சாரியால் ஆச்சாரியாளுடைய பரமகுருவா இருக்கிறவா வியாக்கியானம் பண்ணியிருக்க ஸ்லோக ரூபமாக. அந்த ஸ்லோகங்கள் மகா பிரசித்தமாயிடுத்து, எல்லோராலையும் அனுசரிக்கப்பட்டது. ஆகையாலும் இந்த உபநிடத்துக்கு பிரசித்தி கிடைத்தது. அந்த உபநிடத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுதே தன்னுடைய பரமகுருவா இருக்கக்கூடியதான கௌடபாதர் பண்ணியதான காரிகைகளுக்கும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்க ஆச்சாரியாள். இவ்வளவு மிக சிறந்ததான ஒரு கிரந்தத்தை நாம் பண்ணும் பொழுது அதற்கு ஒரு மங்கள ஸ்லோகத்தை பண்ணணும். பிரம்ம அனுசந்தான பூர்வகமான வஸ்து நிர்தேசகிருதமான நமஸ்கார ரூபமான மங்களத்தையும் பண்ணினார். பிரம்மமானது எப்பொழுது ஜீவனாக மாறி ஜீவனாக காட்சி அளித்து ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி எனக்கூடியதான மூன்று நிலைகளையும் அடைந்து அது எப்படி மாயையாக நான்காவது நிலையாக அடைகிறதோ அப்படிப்பட்டதான அந்த பிரம்மஸ்வரூபத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு முதல் தியான ஸ்லோகத்துல பிரம்மமே ஜீவனாக காட்சி அளித்து. பிறகு அந்த மாயா சங்கியா இருக்கக்கூடியதான துரியமான நிலையை பெற்று விளங்கக்கூடியதான பிரம்மத்திற்கு நமஸ்காரம். அப்படி பிரம்மத்திலிருந்து ஆரம்பிச்சு ஜீவனாக சொன்னார். இப்பொழுது ஜீவனிடத்திலிருந்து ஆரம்பிச்சு ஜீவனே பிரம்மம் அப்படின்னு சொல்றதாக இரண்டாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இப்ப அது பார்க்கணும். யோ விஸ்வாத்மா விதிஜ விஷயான் பிராஸ்ய போகான் ஸ்தவிஷ்டான் பச்சாச்ச அன்யான் ஸ்வமதி விபவான் ஜோதிஷா ஸ்வேனரு சூக்ஷ்மான் சர்வான் ஏதான் புனரவிசனை ஸ்வாத்மனி ஸ்தாபயித்வா ஹித்வா சர்வான் விசேஷான் விகத குணகண பாத்வ அசௌனஸ்துரிய. யோ விஸ்வாத்மா, யாரு விஸ்வாத்மானாக விஸ்வனாகவே இருக்கிறானோ, விஸ்வயேவ ஆத்மா எஸ்ய, அவர் விஸ்வாத்மா. இவ்வுலகமே அவருடைய வடிவமாக இருக்கிறது. உலகத்துல ஈடுபட்டதான ஜீவன் உலகமே தான் என்று கருதுகிறார். தனதே உலகம் என்றும் உலகத்திலேயே தான் இருக்கிறதாகவும் உலகமே தான் என்றும் கருதுகிறார். ஆயால் அவனுக்கு விஸ்வாத்மான்னு பேர். அவர் விதிஜ விஷயானு இந்த வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அவைகள்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கான். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு விதியில இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் அனுபவித்துக் கொண்டு விதிஜ வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான கட்டளைகளோட கூடியதான விஷயங்களை பிராசிய போகான் எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறான். ஆனா எப்படி தவிஷ்டான் ஸ்தூலமான போகங்களைத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறான். ஜாகிரத் காலத்தில் ஸ்தூலமான போகங்களை அனுபவிக்கிறான். யோ விஸ்வாத்மா, எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவன் உலகமே தான் என்று நினைக்கக்கூடியதான ஜீவன் இவ்வுலகத்தில் தான் வாழ்வதற்காக பெரியோர்களாலையும் வேதங்கள்னாலையும் சொல்லப்பட்டதான எந்த ஒரு டிசிப்ளின் இருக்கோ அதுக்கு தக்கவாறு அங்க இருக்கக்கூடியதான விஷயங்களை அனுபவித்து ஆனா ஸ்தூலமான போகங்களை அனுபவித்து. இது முதல் பாகத்துக்கு அர்த்தம். ஆனா அந்த முதல் பாகத்துல கொஞ்சம் கவனிச்சு ஊனி கவனிக்கணும். யோ விஸ்வாத்மா அவிதிஜ விஷயான் பிரஸ்ய போகான் ஸ்தவிஷ்டான். வேதத்துல சொல்லிருக்கிற விஷயங்கள் தானே எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்க. வேதத்துல எதை சொல்லலையோ அது பண்ணிட்டு இருக்க. காபி சாப்பிடுன்னு வேதத்துல இருக்கோ இல்ல, அனுபவிக்கிறாளோ இல்லையோ இருக்கு. அப்ப விதிஜ விஷயான் மட்டும் இல்ல, அவிதிஜ விஷயான் உலகத்துல எதாவது வேண்டாம்னு சொல்லிருக்கோ வேதம், அதையும் அனுபவிக்கிறான். ஆயால் யோ விஸ்வாத்மா விதிஜ விஷயான் பிராசிய போகான் ஸ்தவிஷ்டான் ஒரு அன்வயம், யோ விஸ்வாத்மா அவிதிஜ விஷயான் பிராசிய போகான் ஸ்தவிஷ்டான். வேதத்துல சொன்னதோ சொல்லாததோ எல்லா ஸ்தூலமான போகங்களையும் அனுபவிக்கிறான். அதான் ஒரு ஜீவனுடைய லட்சணம். முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜீவனானவன் வேதத்துல அவனுக்கு இந்த கட்டளையிட்டு செய்ய என சொல்லக்கூடியதான கிரியைகளையும் சொல்லாத கிரியைகளையும் சூலமான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் அனுபவித்து அந்யான் ஸ்வமதி விபவானு, பிறகு என்ன பண்ற அந்யானு இவைகளை விட்டுவிட்டு வேறான, ஸ்வமதி விபவானு அந்யான் கீழே இருக்கிற போகத்தை விட வேறானது, ஸ்தவிஷ்டாது அந்யானு ஸ்தவிஷ்டமான ஸ்தூலமான போகங்களை விட வேறானதான, அது என்னது சூக்ஷ்மமான போகங்கள் அவைகள்லாம் எப்படின்னா விபவானு தன்னுடைய மனசனாலேயே ஏற்பட்டதான பதார்த்தங்கள், மதி தன்னுடைய புத்தி, தன்னுடைய புத்தியினாலேயே செய்யப்பட்டதான பதார்த்தங்கள் ஸ்வமதி விபவானு ஜோதிஷா ஸ்வேன சூக்ஷ்மானு. ஆனா எப்படி அவர் அறிகிறார், ஜோதிஷா உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதிஷனால் சூக்ஷ்மமான பதார்த்தங்களை மறுபடியும் பார்த்து பதார்த்தங்களையோ அல்லது சூக்ஷ்மமான பதார்த்தங்களையோ சர்வான் ஏதான் இவைகளை எல்லாவற்றையும் புனரபி சனைஹி மறுபடியும் சனைஹி மெல்லமாக ஸ்வாத்மனி ஸ்தாபயித்வா அஞ்ஞான ரூபமான தன்னுடைய காரணாத்மனி தன்னுடைய காரணஸ்வரூபத்தில் இவைகளை எல்லாவற்றையும் நிறுத்தி அவளை எங்கேயோ போட்டு உள்ள தூங்கும் காலத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை பார்த்தோமோ எதை இதை மனசுல ஸ்வப்னத்துல பார்த்தோமோ எல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்கே வச்சுருக்கார், தன்னுடைய காரணஸ்வரூபத்தில் இவைகள் எல்லாம் நிறுத்தி வச்சுக் கொண்டிருக்கார். சர்வான் ஏதான் இவைகளை எல்லாவற்றையும் புனரபி மறுபடியும் ஸ்வாத்மனி தன்னிடத்தில் அஜ்ஞானத்தினிடத்தில் ஸ்தாபயித்வா சனைஹி மெல்லமாக நிறுத்தி வச்சு வித்வா சர்வான் விசேஷான் இப்படி இருக்கிற இவர் ஒரு நாளைக்கு சர்வான் விசேஷான் ஹித்வா இந்த விசேஷங்களை எல்லாவற்றையும் விட்டு வீத விகத குணகண எல்லா குணகணங்களையும் விட்டவர். ஸ்தூலமான குணங்களோ சூட்சமான குணங்களோ காரணமான குணங்களையோ எல்லாவற்றையும் விட்டவர் எப்படி இருக்காரோ அசௌ அப்படிப்பட்டதான துரியா நான்காவது பேர் வழி இந்த மூணவிடம் நானாக இருக்காரு. எந்த ஆத்மஸ்வரூபமா இருக்காரு, விஸ்வாத்மாவாகவோ தைஜசாத்மாவாகவோ காரணாத்மாவாகவோ இல்லாமல் இதற்கு அப்பாற்பட்டதாக யாராவது துரியனாக யார் இருக்காரோ அவர் காத்மசௌனஹா எங்களை காப்பாத்தட்டும். ஆகையால் எந்த ஜீவன் விஸ்வாத்மா எனக்கூடியதான பெயருடன் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கிறாரோ ஸ்தூலமான போகங்களை அவரே பிறகு தூக்கத்தில் இந்த ஸ்தூலமான போகங்களை விட்டுவிட்டு மனசுனாலேயே செய்யப்பட்டதான சூட்சமான பதார்த்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்காரோ இவைகளை எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் தன்னுடைய காரணமான ஆத்மஸ்வரூபத்தில் காரணஸ்வரூபத்தில் இவைகளை நிறுத்தி வைத்து எப்படி ஆனந்தமாக தூங்குகிறாரோ அப்படிப்பட்ட அவர் சர்வானே தான் விசேஷான் விகித குணகணா இந்த விசேஷங்களை எல்லாவற்றையும் நீக்கி அதற்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான் இந்த துரியனாக இருக்கிறவர் பாத்வசௌ எங்களை காப்பாத்தட்டும் அப்படின்னு பதங்களுக்கு அர்த்தம். இதுல கீழே எந்த பிரம்மத்தை பிரம்மம் ஜீவனாக காட்சியளிக்கிறதுன்னு எதை சொன்னாரோ அதையே ஜீவனானவன் ஜாகிரத் ஸ்வப்னம் சுழுக்தி எனக்கூடியதான மூன்று நிலைகளிலும் ஸ்தூல ரூபமான பதார்த்தங்களையும் சூக்ம ரூபமான பதார்த்தங்களையும் காரண ரூபமாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறவர் ஒரு நாளைக்கு இந்த எல்லா குணகணங்களையும் விட்டு எப்போ நிற்கிறாரோ அப்பொழுது அவர் துரியனாக பிரம்மமாக இருக்கார் அப்படின்னு ஜீவனையே பிரம்மம் என்று இரண்டாவது தியான ஸ்லோகத்தில் அதை சொன்னார். இதுல இந்த தியான ஸ்லோகம் ஆச்சாரியால் பண்ணலை அப்படின்னு சில பேருடைய ஒரு கருத்து. அதுக்கு முக்கியமாக என்ன சொல்லிட்டு இருக்க, முதல் தியான ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ அதையே தான் இரண்டாவது ஸ்லோகத்திலையும் சொல்றார். ஒரு ஸ்லோகத்தையும் ஆச்சாரிய எப்போதும் ரிப்பீட் பண்ண மாட்டார். ஆகையால் இது ஆச்சாரியால எழுதப்பட்டதில்லை, வேற யாரோ எழுதினா அப்படின்னு சில பேருடைய. ரெண்டாவது அபிப்பிராயம், இந்த ஸ்லோகத்துல விருத்த லட்சணத்துக்கு பங்கம் ஏற்படுறது. முதல் மூணு பாதமும் மந்தாக்கிராந்தா விருத்தமாக இருக்கு, நான்காவது பாதம் மட்டும் ஸ்ரத்தரா விருத்தமாக இருக்கு. ஆகையால் விருத்த லட்சணத்தை தப்பிதமா ஆச்சாரியால் எழுத மாட்டார். ஆகையால் இந்த ஸ்லோகம் வேற யாராவது எழுதியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப பேருடைய அபிப்பிராயம். ஆனால் அந்த ரெண்டுக்கும் சமாதானம், முதல் கேள்விக்கு சமாதானம், முதல்ல சொன்னதையே ரெண்டாவது சொல்றேல, ஆகையால் சொன்னதை சொல்ல மாட்டார் ஆச்சாரியால். ஒத்துண்டோம். ஆச்சாரியால் எங்கேயும் பிரஸ்தானத்திலே பாஷத்தில் ஓரிடத்துல ஒரு தரம் வியாக்கியானம் பண்ணினாரையும் மறுதரம் அதை சொல்றதில்லை, அது அவருடைய ஸ்டைல். ஆனா இங்க சொல்றாரு என்ன, சொன்னதை சொல்லலேன்ட்டா. ஏன் சொன்னதை சொல்லலேன்னார், பிரம்மம் ஜீவனாக இருக்கார்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார், அதே ஜீவன் தான் பிரம்மமாக ஆக போகிறாருங்கிறது அங்கே சொல்லல. ஆகையால் ஏகதேசத்தை சொன்னாரு தவிர ஜீவனே பிரம்மஸ்வரூபமாக விளங்குகிறார் என்பதை சொல்லல. ஆகையால் ரெண்டாவது சொல்றார், இது தப்பிதமா ஆகாது. அதற்கும் பிறகு பாஷ்யத்தில், பகவத்கீதா பாஷ்யத்தில் மூலத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதீவ துர்தர்சமி சக்கரத்வா புன புனக பிரசங்கம் ஆபாத்திய தன்னிஷேததி அப்படின்னு மூலகாலத்திலேயே பகவத்கீதையிலேயே நிறைய இடத்துல சொன்ன விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் தானே பிரசங்கத்தை ஏற்றி கொண்டு தானே சொல்கிறார்ங்கிற இடத்துல தானே மறுபடியும் சொன்னதையே சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ஆகையால் எங்கு அவசியமோ அங்கே சொல்ல வேண்டியதை ரெண்டாவதுலன் சொல்றதோ நாலுதலன் சொல்றதோ ஆச்சாரியர்கள் எப்பொழுதும் மறுக்கவில்லை. ஆனா எது சுலபமாக இருக்கோ அது ஒரு தரம் சொல்லி அது மறுபடியும் சொல்றதில்லைங்கிறது அவருடைய ஸ்டைல். ஆகையால் முதல் கேள்விக்கு ஆச்சாரியர்கள் பண்ணலை என்கிறதுக்கு இது ஒரு காரணமாகாது. ரெண்டாவது விருத்த லட்சணத்துக்கு பங்கம்னு சொன்னார் ரொம்ப பேர். இது வந்து சந்த சாஸ்திரத்தை சமய பரிசீலனம் பண்ணாதனால ஏற்பட்டதான ஒரு சங்கம். இப்ப முதல் மூணு பாதங்களும் மந்தாக்கிராந்தா விருத்தமாகவும் நான்காவது பாதம் மட்டும் ஸ்ரத்தரா விருத்தமாகவும் இருக்க விருத்த லட்சணத்துக்கு பங்கம் ஏற்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா இதுக்கு கீதின்னு பேர். இது ஒரு விருத்தம். எந்த விருத்தத்தில் சில பாதங்கள் ஒரு சந்தஸாகவும் இன்னொரு பாதம் வேற சந்தஸா இருக்குமே, அதுக்கு கீதின்னு பேர். இப்ப உபஜாத்தின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ சில விருத்தங்கள்லாம், அந்த உபஜாதி விருத்தங்கள் இப்பொழுது சாதாரணமாக தாங்கள் பார்த்தேனால் உமாசஹஸ்ரம்னு ஒரு புஸ்தகம், அது காவியகண்ட மகாகணபதி எழுதினார். அதுல பாதிக்கு மேல ஸ்லோகங்கள் உபஜாதி விருத்தமாக இருக்கு. அவையெல்லாம் சந்தஸுக்கு பங்கமா இல்ல. ஏன், அது ஒரு புதுசான ஒரு சந்தஸ். இந்த சந்தஸம் அனாதிகாலமா இருக்கு, வேதத்திலையும் இருக்கு. ஆகையால் அப்படிப்பட்டதான சந்தஸில் தான் எழுதணும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கேன். ஆகையால் இந்த ஸ்லோகத்துல சந்தோபங்கம் இருக்கு என்று சொல்வது தப்பு. ஆகையால் சாதாரணமாக மாடர்ன் ரிசர்ச் பண்றவாள்லாம் இப்படி எல்லாம் ஏதோ கண்டுபிடிச்சிருக்க, அதற்கும் சமாதானம் அங்கேயே இருக்கு. அதற்காக இது ஆச்சாரியால் பண்ணினத்தான், ஆனா சொன்னதையே ரெண்டாவது ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு சமாதானம் சொல்லியாச்சு. கீழ பிரம்மாபின்ன ஜீவனை சொன்னார், இப்பொழுது அதே ஜீவனே பிரம்மமாக இருக்கிறார் அப்படிங்கறத அந்த ஜீவாபின்ன பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கார். இது பிறகு முதல்ல இன்ட்ரோடக்ஷன், ஓமித் ஏததக்ரதமிதகம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம். இது முதல் மந்திரத்துக்கு பிரதீகம். ஓமித்யேததக்ஷரம் இதகம் சர்வம், இதம் சர்வம், தாங்கள் எததை பார்க்கிறீர்களோ எல்லாமே, இதம்னா இது, இது என்று சொல்லக்கூடியது எல்லாமே, இதம் சர்வம், இது என்று தாங்கள் எதை அழிக்கிறாளோ, இது டேபிள், இது சேர், இது புஸ்தகம், இது வஸ்திரம், இவர் மனிதன், இது வீடு அப்படின்னு இது என்று எதை கூட்டி சொல்கிறீர்களோ அது எல்லாமே ஓமித்யேததக்ஷரம், எல்லாம் ஓம் தான். தாங்கள் எதையெல்லாம் இது என்று சொல்கிறீர்களோ அது எல்லாம் ஓம் தான். ஆகையால் இது சேர்ன்னு எப்படி சொல்லணும், ஓம் சேர் அப்படிங்கணும். இது வீடுன்னு என்ன, ஓம், எல்லாமே ஓம் தான். அது எப்படி வரும், நாங்கள் சேரு டேபிள் வீடு மனுஷன் மாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், நாங்க எல்லாத்தையும் ஓம் ஓம்ங்கிற நீங்க ஓம்னா எப்படி வரும், அது புரியலையே அப்படின்னு கேட்டா தஸ்ய உபவியாக்கியானம், அது வியாக்கியானம் பண்ணி சொல்றேன்பா, இது எப்படி ஓம் ஆச்சு என்கிறத நான் வியாக்கியானம் பண்ணி சொல்றேன். இதுதான் மந்திரம், ஓமித் ஏததக்ஷரம் இதகம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் அப்படிங்கறது மூல மந்திரம். அதற்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். வேதாந்தார்க்க சார சங்கிரக பூதம் இதம் பிரகரணம், பிரகரண சதுஷ்டயம். அப்ப இந்த கிரந்தத்துல நாலு பிரகரணங்கள் இருக்கு. ஆகம பிரகரணம், வைத்தத்ய பிரகரணம், அத்வைத பிரகரணம், அலாத சாந்தி பிரகரணம் அப்படின்னு நாலு சாப்டர் இருக்கு இந்த புஸ்தகத்துல. இது எப்படி இருக்கு? வேதாந்தார்த்த சார சங்கிரக பூதம், வேதாந்தத்தினுடைய யாதொரு அர்த்தம் உண்டோ, வேதாந்தம்னா உபனிஷத்துக்கள், உபனிஷத்துக்களுடைய யாதொரு அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்தை புழிஞ்சு, வெறும் சாத்துக்குடி பழம் இருக்கு, அந்த பழத்தை தனியா பிரிச்சு அதுல இருக்க ஒவ்வொரு சொலையா எடுத்துட்டு மேல் தோலியை எடுத்து அதுல கொட்டையெல்லாம் எடுத்து தனித்தனியா எடுத்து சாப்பிடுறது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? அதை சாரமாக புழிஞ்சு அதை அப்படியே சாப்பிடும். இவர் இப்படி சொல்லியிருக்கார் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து அதனுடைய சாரு. வேதாந்தங்கள் உபனிஷத்துகளுடைய அர்த்தம் ஏதுண்டோ அந்த அர்த்தத்தினுடைய சாரம், அந்த சாரமே அதுல ஜலத்தை விட்டு அதுல குளுக்கோஸ் விட்டு அப்படி இல்லை, அந்த சாரமானது அப்படியே இருக்கு. சார சங்கிரக பூதம், அது சுருக்கமாக வெறும் சாரத்தான், அப்படிப்பட்டதான சங்கிரகமா இருக்கக்கூடியதான இந்த பிரகரண சதுஷ்டயம், இந்த நான்கு பிரகரணங்களும் ஓமித்யேததக்ஷரம் இத்யாதி ஆரம்பியதே. அது அந்த நான்கு பிரகரணங்கள்ல முதல் பிரகரணம் ஓமித்யேததக்ஷரம் அப்படி ஆரம்பிக்கிறது. ஆகையால் இந்த மாண்டூக்கியோபனிஷத்து எனக்கூடியதான பிரகரணம், பகவத்பாதாளுடைய பரமகுருவான கோவிந்த பகவத்பாதாள் எழுதியதான இந்த நான்கு சாப்டரோட கூடியதான் இந்த பிரகரணம், இது என்னது? உபநிடத்தகளுடைய சாரு, உபநிடத்திலே சாரனுடைய சுருக்கம், வேதாந்தார்த்த சார சங்கிரக பூதம் இதம் பிரகரண சதுஷ்டயம். அந்த நான்கு பிரகரணங்கள் முதலில் ஓமித்யேததக்ஷரம் இத்யாதி, அதுல ஓமித்யேததக்ஷரம் என்று ஆரம்பிக்கிறது, இப்ப தொடங்குகிறது. அதையேவ ந பிரதக் சம்பந்த அபிதேய பிரயோஜனானி வக்தவ்யானி. ஆகையால் தான் இதற்கு தனியாக சம்பந்தம் அதிகாரி விஷயம் பிரயோஜனம் எனக்கூடியதான அனுபந்த சதுஷ்டயம் சொல்ல வேண்டியது இல்லை. அதையேவ இது சாஸ்திரத்தினுடைய ஒரு ஏகதேசமாக இருக்கிறதுனால் சாஸ்திரத்துக்கு நாம் எதை சொல்லிக் கொண்டிருக்கோமோ அதை இங்கு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. அதையேவ நான் சம்பந்த அபிதேய பிரயோஜனானி வக்தவ்யானி வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புஸ்தகம் சொல்றதுக்கு முன்னால இந்த நான்கும் இருந்தா தான் வாசிக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம், ஏதோ ஒன்று கொடுத்து அப்படியே வாசிக்கிறது இல்லை. இந்த புஸ்தகங்கள்லாம் நாம் வாசிக்கும் பொழுது ஏதோ ட்ரெயின்ல பொழுது போக்குறதுக்காக சில நாவல் வாசிக்கிற பருந்து அப்படி இல்லை. சில நாவல் வாசிக்கிறவாளே அப்படியே படிச்சுட்டே போவா, வெறும் வர்ணனையா இருக்குமேனா ரெண்டு பக்கம் தள்ளி விட்டு போயிடுவேன், அதனால ஒன்றும் ஆகாது. டிவியில சீரியல் பார்த்துட்டே இருக்கா, ரெண்டு நாள் சீரியல் பார்க்காதனால ஒன்றும் முடி போகல, அடுத்த நாள் பார்த்தா கதை புரியுது. வேதாந்தத்துல ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு வரலன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்லோகம் நிச்சயமா புரியாது. கிளாஸுக்கு வந்த ஸ்லோகம் புரியறதுன்னு கேட்காதீங்க, வந்த ஸ்லோகம் புரியாது. ஆனா வரலன்னா நிச்சயமா அந்த ஸ்லோகம் புரியாது. ஏன்? இது பார்ட் பை பார்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். ஆகையா இதை நம்ம சீரியஸ் ஸ்டடியாக படிக்க வேண்டியதான புத்தகங்கள். இதுல ஒரு அக்ஷரமும் நம்ம விடப்படாது, ஆச்சாரியமுகமாக இதை அறிந்து கொள்ளணும். இந்த கிரந்தத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால அதை நிஜமாக நம்ம படிக்கலாமா, நமக்கு அது உபயோகப்படுமா என்று பார்த்துத்தான் படிக்கணும். அதற்காகத்தான் ஒரு புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு நாலு ரெஃபரன்ஸ் வச்சிருக்க, இது இருந்தால் உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு. அதுக்கு அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு எந்த புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னாலையும் நமக்கு இது வேண்டியது. அது என்ன? விஷயம் பிரயோஜனம் சம்பந்தம் அதிகாரி. இந்த இப்ப சாதாரணமாக அவன் மாதிரி ஒரு பையன் இருக்க, அந்த பையன் ஏதோ ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறான்னு வச்சுப்போமே, அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி புஸ்தகம் வாங்கணும் அப்படின்னு தாங்கள் நினைச்சிடும், அவனுக்கு ஏதோ பிரசன்ட் பண்ணணும். சரி, அவனுக்கு வாங்கணும் நீங்க போனேடையானால் ஏதோ ஒரு ஹெகின் பாதம்ஸுக்கு போறள், ஏதோ ஒரு புத்தகத்துக்கு கிடைக்க போறள், போனதுமே என்ன பண்றள், சுவாமி ஹிஸ்டரி புத்தகங்கள்லாம் எங்க இருக்கோ அதை காமிங்கோ. ஸோ முதல்ல விஷயம் அவன் மட்டும் மேனேஜ்மெண்ட் புத்தகமோ வேற ஏதோ புத்தகம் கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை, ஆகையால் தாங்களுக்கு வேண்டியது ஹிஸ்டரி எனக்கூடியதான சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு அழைத்து போங்க அப்படின்னு காமிக்கிறேன். அதான் விஷயம். விஷயம் இருந்தா போறாது. அந்த விஷயமானது எப்படி அவனுக்கு சொல்றது, அது ரெஃபரன்ஸ் புக்கா, அது அவனுக்கு உபயோகப்படுமா, இல்ல ஹிஸ்டரியை வச்சுட்டு பிக்ஷனா எழுதியிருக்காளா, இப்படி எல்லாம் பாக்குறாளோ இல்லையோ, அவனுக்கு நிஜமாக அது உபயோகப்படுமா இப்படின்னு, இது இவனுக்கு பிரயோஜனப்படுமா என்று பார்த்துதான் வாங்குறேன். ஆகையால் விஷயம் நமக்கு வேண்டி இருக்கு. அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டர் வந்த பிறகு அதனுடைய யூஸ்ஃபுல்னஸ், அது உபயோகப்படுகிறதா அந்த பையனுக்கு என்று பார்க்கிறேன். அதற்கு பிறகு அந்த கிரந்தமானது அவனுக்கு பிரயோஜனப்படுமா, இல்ல ஹையர் லெவல்ல இருக்கா இல்ல லோயர் லெவல்ல இருக்கா. ஏழாம் கிளாஸ் வாசிக்கிற பையன் படிக்க வேண்டிய புத்தகம் தானா, இல்ல எம்ஏ வாசிக்கிறவன் படிக்க வேண்டிய புத்தகமா, இல்ல வெறுமனா சாதாரணமா சின்ன குழந்தைகள் வாசிக்கிற புத்தகமா அப்படின்னு, அதுல இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம், அது எப்படி அவனுக்கு சொல்றது அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஆகையால் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம், இதை வாசிக்கிறதுக்கு இவன் அதிகாரியா இருக்கிறானா, அது இஸ் இட் இன்டெண்டட் ஃபார் ஹிம் அப்படின்னு பாக்குறேன். ஆகையால் ஒரு கிரந்தம் நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால அது நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் தானா, நாம் நினைச்ச சப்ஜெக்ட் மேட்டர் தானா, அதனால ஒரு பிரயோஜனம் உண்டா, அது அவனுக்கு உபயோகப்படுமா, அதை வாசிக்கிறதுக்கு அவன் அதிகாரியா இருக்கிறானா, அது எப்படி அவனுக்கு எடுத்து சொல்றது, பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம் இருக்கா இப்படின்னு பார்த்துத்தானே வாங்கி தரேன். அதே விதமா தான் இந்த உபநிஷத்து எனக்கூடியதான புத்தகத்தை நாம் படிக்கிறதுக்கு முன்னால இந்த உபநிடத்துல என்ன சொல்லப்படுறது, ஓஹோ பிரம்மன் சொல்லப்படுறது, இந்த பிரம்மத்தை அறிந்தால் என்ன பிரயோஜனம், முக்தி எனக்கூடியதான பிரயோஜனம். இந்த உபநிடத்தால நமக்கு எப்படி இந்த முக்தியே பிரம்மத்தை சொல்லி முக்தியை கொடுக்கறது, இத பிரதிபாதனம் பண்றது, இத நம்ம ஆச்சாரியமுகமா வாஸ்து சிரவணம் பண்ணி மனநம் பண்ணி தியானம் பண்ணுவோமே, ஆனால் அந்த பிரம்மமானது ஆவிர்பாவத்தை அடையும், நம்ம கண்ணுக்கு தெரியும், நாம் அனுபவி அனுபவிக்கலாம் அப்படின்னு பிரதிபாதனம் பண்ணுகிறது. இதுக்கு அதிகாரியாரு நாம் தான். எப்படி நித்யாநித்திய வஸ்து விவேகம், இகாமுத்திரார்த்த பலபோக விராகம், சமதமாதி சாதன சம்பத்து, முமுட்சுத்துவம் இப்படிப்பட்டதா இருக்கிறவன், ஆகையால் இவனுக்குத்தான் இது சொல்லப்படுகிறது அவனுடைய அதிகாரி. இப்படிப்பட்டதான அனுபந்த சிருஷ்டியும் ஒவ்வொரு உபநிஷத்திலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அனுபந்த சிருஷ்டியும் இருந்தால்தான் கிரந்தத்தை நம்ம வாசிக்கிறதுன்னு சம்பிரதாயத்துல வைத்துக் கொண்டிருக்கோம். ஆகையால் அந்த கேனன்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன், இந்த நாலு அனுபந்த சதுஷ்டயம் இருக்கா என்று பார்க்க வேண்டியது கடமை. ஆனால் இங்க பார்க்க வேண்டாம். ஏன் சுவாமினர், இது சாஸ்திரமா இருந்தா பார்க்கலாம், இது பிரகரணம் தானே. அதையேவா, ஆகையால் தான் நான் மறுபடியும் சம்பந்த அபிதேய பிரயோஜன வக்தவியானி அவையிட சொல்ல வேண்டியதில்லை. ஏன் விஷயம் யான்யேவது வேதாந்தே சம்பந்த அபிதேய பிரயோஜனானி, வேதாந்தே சாஸ்திரே, சாஸ்திரத்தில் சாஸ்திரத்திற்கு சம்பந்தமும் அபிதேயமும் பிரயோஜனமும் எவைகள் இருக்கோ தானியேவ இக பவிதும் அர்ஹந்தி, அவைகள் தான் இங்கேயும் ஏற்பட போகிறது. ஆகையால் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு யார் அதிகாரியோ, யாருக்கு தெரு என்ன விஷயமோ என்ன பிரயோஜனமோ என்ன சம்பந்தமோ அதேதான் இங்கேயும். ஆகையால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதேதான் இங்கேயும். ஆகையால் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. யான்யேவது வேதாந்தே சம்பந்த அபிதேய பிரயோஜனானி தான்யேவ இஹ இஹன, இந்த மாண்டோக்கியோபனிஷத்து எனக்கூடியதான பிரகரணத்திலையும் பவிதும் அர்ஹந்தி. சரி, ஆகையால் அதான் சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல ததாபி. அப்படி இருந்தாலும் பிரசரண வியாஜக்யாசுனா சங்கேபதோ வக்தவ்யானி உபநிஷத்துல சொல்லல. ஏன்னா அது பிரகரணம்ங்கிறது கௌடபாதாச்சாரியால் அவரும் சொல்லல. ஏன்டா பிரகரணத்துக்கு நான் என்ன காரிகை பிரகரணம் நான் தானே எழுதியிருக்கேன், நானும் சொல்லல. வியாக்கியானம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியர்களும் சொல்லலன்னு வச்சுங்களேன், படிக்கிற நாமும் வேண்டியதில்லைன்னு விட்டுருவோம். யாராவது ஒருத்தர் சொல்லணுமோ இல்லையா, ஆகையால் மூலம் உபனிஷத்து சொல்லல, அதுக்கு வியாக்கியானம் பண்ணியதான கௌடபாதரும் சொல்லல, இப்ப பாஷ்யம் பண்ணக்கூடியதான நானும் சொல்லலை என்றால் அப்ப என்ன ஆகும்னா அந்த பரம்பரையா எல்லாருக்கும் போயிடும். ஆகையால் நான் இதை சொல்லுகிறேன், ததாபி பிரகரண வியாஜக்யாசுனா, பிரகரணத்துக்கு வியாக்கியானம் பண்ணு, பிரகரணம்னா கௌடபாத காரிகைகள் மாண்டோக்கியோபனிஷத்து அந்த ரெண்டும் சேர்த்து அதுக்கு வியாக்கியானம் பண்றதான நான் சங்கேபதோ வக்தவியானி, அது சுருக்கமாக அந்த அனுபந்த சதுஷ்டயத்தை பத்தி சொல்லணும், அதை சொல்கிறேன். தத்ர பிரயோஜனவத் சாதன அபிவ்யஞ்சகத்வேன அபிதேய சம்பந்தம் சாஸ்திரம் பாரம்பரியேன விசிஷ்ட சம்பந்த அபிதேய பிரயோஜனவத் பவதி. தத்ர அங்கு பிரயோஜனவத் சாதன அபிவியஞ்சகத்வேன, மோட்ச ரூபமான யாதொரு பிரயோஜனம் உண்டோ அதற்கு சாதனமாக எந்த பிரம்ம வித்ய உண்டோ அந்த பிரம்ம வித்தியை அபிவியஞ்சகமாக பிரம்மரூபம்.